அவன் ஒரு விசிறி வியாபாரி. பனை ஓலையால் ஆன விசிறியை விற்றுக்கொண்டு அவன் வீதியில் நடந்து போகிறான். இந்த விசிறி 100 வருடம் உழைக்கும், அதனால் 100 ரூபாய் என்று கூவி கூவி விற்கிறான். தனது மாளிகையின் ஜன்னலிலிருந்து இதை பார்த்த மன்னனுக்கு ஒரே வியப்பு. மன்னன் விசிறி வியாபாரியை மாளிகைக்கு அழைத்து, என்ன விளையாடுகிறாயா? அற்பமான பனை ஓலை விசிறி இது, 1 ரூபாய் கூட பெறாது, இதற்கு 100 ரூபாயா என்று கேட்கிறான். மன்னரை தான் அதிக விலை சொல்லி ஏமாற்ற முயன்றதை ஒப்புக்கொள்ள விசிறி வியாபாரி தயாராக இல்லை. அதனால் அவன், மன்னா, இது அதிசய விசிறி, 100 வருடம் உழைக்கக்கூடியது, அதனால்தான் 100 ரூபாய் என்று சொல்லி சமாளித்தான். சரி, நான் 100 ரூபாய் கொடுத்து இந்த விசிறியை வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் இது 100 வருடம் உழைக்காவிட்டால் உன் தலை துண்டாகிவிடும், ஜாக்கிரதை என்று மன்னர் எச்சரித்து அனுப்பினார். சந்தேகப்பட்டது போலவே பனை ஓலை விசிறி சில நாட்களில் கிழிந்துவிட்டது. காவலர்கள் போய் விசிறி வியாபாரியை தேடி அரண்மனைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். மன்னனும் விசிறி வியாபாரியின் தலையை வெட்டச் சொல்லி தீர்ப்பு வழங்கிவிட்டான். அந்த நேரம் விசிறி வியாபாரி சொன்னான், மன்னா, நான் இறப்பது பற்றி கவலைப்படவில்லை, ஆனால் 100 வருடம் உழைக்கக்கூடிய இந்த விசிறி உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் கிழிந்து போனது என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதனால் என் தலையை துண்டிப்பதற்கு முன் நீங்கள் இந்த விசிறியை எப்படி உபயோகித்தீர்கள் என்று ஒருமுறை சொல்ல முடியுமா என்று கேட்டான். சரி, சாகப்போகிறவன் என்று மன்னனும் விசிறியை எடுத்து விசிறி காட்டினான். விசிறி வியாபாரி பதறுவது போல் நடித்தான். அடடா, இங்கேதான் தவறு நடந்துவிட்டது மன்னா. இந்த விசிறி 100 வருடம் உழைக்கும், இது உண்மை, ஆனால் இதுபோல் விசிறக்கூடாது. விசிறியை ஒரு கையால் பிடித்து கொண்டு முகத்தை நாம் தான் விசிறியின் முன்னால் ஆட்ட வேண்டும் என்று சொன்னான் அந்த வியாபாரி. அதாவது, தொழிலில் நாணயம் காட்டுவதற்கு பதில் செய்த தவறுக்கு சப்பை கட்டு கட்டினான் அவன். இப்போது குதர்க்கம் என்பதற்கு அர்த்தம் புரிகிறதா? கைசன் கொள்கை தெரியுமா? செல்வச் செழிப்பு அடைந்திருக்கும் நாடுகளின் மக்கள் தங்கள் நாடுகளை உயர்த்த எந்த விதமான கொள்கைகளை கையாண்டார்கள் என்பது பற்றி சொல்லட்டுமா? அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மேலை நாட்டினரிடம் ஒரு அணுகுமுறை இருக்கிறது. 1 ஏக்கர் நிலத்தில் 2000 ஆப்பிள் விளைய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயித்தால் அந்த இலக்கை எப்படியும் அடைந்துவிட வேண்டும் என்று அவர்கள் விடாப்பிடியாக பாடுபடுவார்கள். அந்த 1 ஏக்கர் நிலம் செழிப்பானதோ இல்லையோ அது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ரசாயன உரத்தை பயன்படுத்தியாவது 1 ஏக்கருக்கு 2000 ஆப்பிளை அவர்கள் விளைவித்து விடுவார்கள். அவர்களின் இந்த அணுகுமுறைக்கு ரிசல்ட் ஓரியன்டட் மேனேஜ்மெண்ட் என்று பெயர். செல்வச் செழிப்பு அடைந்திருக்கும் ஜப்பானியர்களின் அணுகுமுறை வேறு விதமானது. இவர்கள் அமெரிக்கர்களைப் போல் 1 ஏக்கருக்கு 2000 ஆப்பிள் விளைய வேண்டும் என்பதில் குறியாக இருக்க மாட்டார்கள். ஆப்பிளை என்ன மாதிரியான நிலத்தில் பயிரிட வேண்டும், எத்தனை நாளைக்கு ஒருமுறை நீர் ஊற்ற வேண்டும் என்று எண்ணிக்கையில் குறியாக இல்லாமல் அதை அடையும் வழிமுறையில் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள். இந்த அணுகுமுறைக்கு ப்ராசஸ் ஓரியன்டட் மேனேஜ்மெண்ட் என்று பெயர். 1 ஏக்கரில் அமெரிக்கர்களை விட ஜப்பானியர்கள் விளைவித்த ஆப்பிளின் எண்ணிக்கை சில சமயம் குறைவாக கூட இருக்கும். ஆனால் ஜப்பானியர்கள் விளைவித்த ஆப்பிளில்தான் சுவை கூடுதலாக இருக்கும். ஜப்பானியர்களின் இந்த அணுகுமுறை, பலனை எதிர்பாராமல் கடமையை செய் என்ற நமது கீதையின் சாரம்தானே. ஜப்பானியர்களின் வெற்றிக்கு முதுகெலும்பாக விளங்கும் இன்னொரு கொள்கை கைசன். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மேலும் மேலும் சிறப்பு. அதாவது, ஒரு வேலையை எவ்வளவுதான் சிறப்பாக செய்தாலும் அடுத்த முறை இந்த வேலையை இதைவிட சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கொள்கை. நாம் ஒருவர் இன்னொருவரை பார்க்கும்போது வணக்கம் சொல்லிக் கொள்வது போல, ஜப்பானியர்கள் ஒருவர் இன்னொருவரை பார்க்கும்போது வாழ்க்கை எனும் நதிக்கு வெற்றி என்று கூறிக்கொள்வார்கள். ஜப்பானியர்களுக்கு வெற்றி என்பது இலக்கு அல்ல. ஒவ்வொரு கணத்தையும் பொழுதுபோக்காக நினைக்காமல் வெற்றி என்ற நோக்கிலேயே பார்க்கிறார்கள். ஜப்பானியர்களுக்கு வாழ்க்கை என்பதே வெற்றிதான். வெற்றியை பற்றி பேசும்போது இதையும் நிச்சயம் குறிப்பிட்டாக வேண்டும். 2 பேர் சண்டை போட்டால் ஒருவர் வெற்றி பெறுவார், இன்னொருவர் தோல்வியடையத்தான் செய்வார். இருவருமே வெற்றி அடைய முடியுமா? முடியும். அதற்கு வின் வின் மெத்தட் என்று பெயர். கம்பெனியில் ஒரு பிரச்சனை, 2 நிர்வாகிகள் இது பற்றி விவாதிக்கிறார்கள். ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறார், அடுத்தவர் இவரின் கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை வைத்திருக்கிறார். இருவரும் விவாதம் செய்கிறார்கள். இந்த விவாதத்தில் ஒருவர் ஜெயித்தால் இன்னொருவர் தோற்க வேண்டும். ஆனால் இந்த இருவருமே உன்னுடைய கருத்து சரியா என்று பார்க்காமல், இந்த நேரத்துக்கு எந்த கருத்து சரி என்று கருத்தின் தன்மையை மட்டும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரும்போது, பிரச்சனைக்கு சரியான தீர்வு கண்டறிந்த மகிழ்ச்சியில் இருவருமே வெற்றியடைந்ததைப் போல சந்தோஷப்படுவார்கள். இதுதான் வின் வின் மெத்தட். மேலை நாட்டினரின் இந்த யுக்தியை இப்போது நம் நாட்டிலுள்ள நிர்வாகிகள் கூட தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தும் போது பயன்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் படித்துவிட்டு வெற்றி மீது எனக்கு ஆசை இருக்கிறது, எனக்கு திறமையும் இருக்கிறது, ஆனால் உடன் வேலை செய்பவர்கள்தான் என்னை அமுக்கி வைக்கிறார்கள், முன்னேற விடாமல் தடுக்கிறார்கள் என்று யார் சொன்னாலும் அதை நம்புவது சிரமமாக இருக்கும். ஏனென்றால் வெற்றிப்படிகளில் ஏற விரும்புவது யாராக இருந்தாலும் அவர்களை குப்புறத்தள்ளி குழி தோண்டி மண்ணுக்கடியில் புதைத்தாலும் அவர்கள் மரமாக மீண்டும் முளைத்து கொண்டு மேலே வருவது நிச்சயம். தீப்பந்தத்தை பூமியை நோக்கி கவிழ்த்தாலும் தீயின் ஜுவாலை வானத்தை நோக்கிதான் இருக்கும். ஒரு மரம் சிறந்த மரமா இல்லையா என்பதை யாரும் மரத்தை கேட்டு தீர்மானிப்பதில்லை. அந்த மரம் கொடுக்கும் பழங்களை வைத்துதான் மரம் சிறந்ததா இல்லையா என்று ஊரார் தீர்மானிப்பார்கள். அதே போலத்தான் நீங்கள் சாதிக்க பிறந்தவரா இல்லையா என்பதை உங்களை கேட்டு இந்த உலகம் தெரிந்து கொள்ளாது. உங்களின் சாதனையை வைத்துதான் உலகம் உங்களை எடை போடும். இது பிரச்சனையா வாய்ப்பா? ப்ராப்ளம். தினப்படி வாழ்க்கையில் நாம் அதிகமாக பயன்படுத்தும் நெகட்டிவ் சொற்களில் ஒன்று ஆஃபீஸுக்கு போனால் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, என்னடா வாழ்க்கை இது. இப்படி அழுத்து கொள்ளாதவர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. எதுதான் பிரச்சனை? இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நீண்ட நாட்களாக வேலை தேடி தேடி சோர்ந்து போன ஒரு இளம் பட்டதாரி அவன். பல வருடங்களுக்கு பிறகு பத்திரிகை ஆபீஸில் அவனுக்கு நிருபர் வேலை கிடைத்தது. பயபக்தியோடு முதல் நாள் வேலைக்கு போகிறான். பத்திரிகை ஆசிரியர் அவனை அழைத்து, இன்று சுதந்திர தினம், நமது துறைமுகத்தில் கப்பல் படையைச் சேர்ந்த போர்க்கப்பல் ஒன்று வந்திருக்கிறது, அதில் சுதந்திர தினம் கொண்டாடுகிறார்கள், அங்கு போய் செய்தி சேகரித்து வா என்று இவனை அனுப்பி வைக்கிறார். முதல் நாள் முதல் அசைன்மெண்ட். அதனால் ஆசிரியர் சொன்ன அடுத்த நிமிடமே துறைமுகம் நோக்கி ஓடுகிறான். அன்று மாலை சுதந்திர தின செய்தி சேகரிக்க கோட்டை, கலெக்டர் ஆஃபீஸ், கட்சி ஆஃபீஸ் என்று நாலா திசைகளுக்கும் போன நிருபர்கள் அவரவர் சேகரித்த செய்திகளை வேக வேகமாக எழுதுகிறார்கள். ஆனால் நம்முடைய இளைஞன் மட்டும் செய்தி எதுவும் எழுதாமல் சோகமாக உட்கார்ந்திருக்கிறான். இதை பார்த்த சக நிருபர் ஒருவர், நீ ஏன் எதுவும் எழுதவில்லை என்று பரிவோடு கேட்கிறார். நம்முடைய இளைஞன், என் கெட்ட காலம், நான் மாவு விற்க போனால் காற்றடிக்கிறது, உப்பு விற்க போனால் மழை பெய்கிறது, என் முதல் நாள் அசைன்மெண்ட்டே பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிவிட்டது. கப்பல் படையில் நடக்கும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளை கவர் செய்ய சொல்லித்தான் ஆசிரியர் என்னை அனுப்பினார். என் கஷ்டகாலம், கப்பலில் எந்த கொண்டாட்டமும் நடக்கவில்லை, செய்தி இல்லை என்று ஆசிரியரிடம் எப்படி சொல்வது என்று பயமாக இருக்கிறது என்று புலம்ப ஆரம்பித்தான். அப்படியா, கப்பலில் ஏன் சுதந்திர தின கொண்டாட்டம் நடக்கவில்லை? சக நிருபர் சளைக்காமல் கேட்டார். கப்பலில் ஓட்டை இருந்திருக்கிறது, சுதந்திர தின ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்ததால் இதை யாரும் கவனிக்கவில்லையாம். திடீரென்று ஓட்டை பெரிதாகி கடல் தண்ணீர் குபுகுபு என பூந்து கப்பலே மூழ்கும்படி ஆகிவிட்டது. அதை தடுப்பதற்கு பெரிய படையே பாடுபட்டது. இப்படி இருக்க சுதந்திர தின கொண்டாட்டம் எப்படி நடக்கும்? சக நிருபர் ஷாக்கடித்த மாதிரி எழுந்து நின்று விட்டார். அடப்பாவி, இதுதானே முதல் பக்க செய்தியாக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே முழு விவரங்களை திரட்ட அந்த நிருபர் ஓடினார். ஆக பிரச்சனை என்று நினைத்து இளைஞன் சோர்ந்து உட்கார்ந்தானே, அது அவன் தன் திறமையை நிரூபிக்க கிடைத்த தங்கமான வாய்ப்பு. அதைத்தான் கோட்டை விட்டிருக்கிறான். வாழ்க்கை என்பது நிகழ்ச்சி நிரல்படி பட்டியலிட்ட சம்பவங்களின் ஊர்வலம் இல்லை, அது எதிர்பாராமல் வருகிற வாய்ப்புகளின் ஊர்வலம். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு தான். யோகி ஒருவர் காட்டின் வழியாக போய்கொண்டிருந்தார். தூரத்தில் விறகு வெட்டி கொண்டிருந்த சிலர் யோகி காட்டுக்குள் போவதை பார்த்து, நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கத்தியபடி தலைதெறிக்க பின்னால் ஓடி வந்தனர். அந்த காட்டில் ஒரு ராட்சசி இருக்கிறாள். மனித மாமிசம் சாப்பிடும் பூதகி அவள். எத்தனை மனிதர்களை பார்த்தாலும் அவர்களை சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டவர்களின் வலதுகை கட்டை விரலை மட்டும் பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்வாள். இப்படி இதுவரை 999 கட்டை விரல்களை சேகரித்து வைத்திருக்கிறாள். 1000வது கட்டை விரல் கிடைத்துவிட்டால் அத்தனையையும் கோர்த்து கழுத்தில் மாலையாக மாட்டிக்கொள்வதுதான் அவள் திட்டம். அதனால் காட்டுக்குள் போகாதீர்கள், போனால் பிரச்சனைதான் என்று ஊர் மக்கள் எச்சரித்தார்கள். உங்களுக்கு நன்மை செய்ய இதைவிட நல்ல வாய்ப்பு எனக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு யோகி காட்டுக்குள் சென்றார். எதிர்பார்த்த மாதிரியே ஆங்கார கூச்சலுடன் அங்கிருந்த ஆலமரத்தின் ஒரு பெரிய கிளையை உடைத்து கொண்டு புழுதி கிளப்பியபடி யோகியின் எதிரில் வந்து நின்றாள் ராட்சசி. ஆனால் மற்றவர்களைப் போல ராட்சசியை பார்த்து யோகி பயந்து ஓடவில்லை. என்னை கொல்வதன் மூலம் உனக்கு சந்தோஷம் கிடைக்குமென்றால் என்னை தாராளமாக கொல்லலாம், நீ பலசாலி என்பதை ஏற்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், ஆலமரத்தின் கிளையை உடைக்க உனக்கு சக்தி இருக்கிறதே தவிர நீ என்னதான் முயன்றாலும் உன்னால் அந்த கிளையை மீண்டும் மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது. அழிப்பது சுலபம், ஆக்குவது சிரமம் என்று துவங்கி நேருக்கு நேர் பேசத் துவங்கினார் யோகி. அவர் சொன்ன வார்த்தைகளை விட அவரது குரலில் இருந்த உண்மையும் கரிசனமும் ராட்சசியை சரணடையச் செய்தது. அது மட்டுமல்ல, பிறகு அந்த யோகியின் சீடராகவே அவள் மாறினாள். இந்த கதை உண்மையில் நடந்ததா இல்லை கற்பனையா என்ற ஆராய்ச்சி முக்கியமில்லை. கிட்டத்தட்ட இதே கதை இந்து மத இலக்கியங்களிலும் இருக்கிறது. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி மிக எளிமையானது. காட்டுக்குள் நுழைய விரும்பிய அந்த யோகிக்கு ராட்சசி ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை, ஊர் மக்களை காப்பாற்றும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் சிலருக்கு சின்ன விஷயங்கள் பூதாகாரமான பிரச்சனையாக தெரியும். அப்படி ஒரு பெண்மணியை நான் சென்னையில் சந்தித்தேன். முதலிரவில் முடிந்த வாழ்க்கை. சின்ன பிரச்சனைகளை கூட பூதக்கண்ணாடி வழியாக பார்த்து மிரண்டு போகிறவர்கள் உண்டு என்பதற்கு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் நான் சென்னைக்கு வந்திருந்தேன். நோக்கம் லைஃப் ப்ரோக்ராம் என்ற வாழ்வியல் பயிற்சி அளிப்பதற்காக. 3 நாள் நடந்த அந்த பயிற்சியின் முதல் நாள் ஒரு பெண்மணி என்னிடம் வந்து, என் மகன் நான் சொல்லும் எதையும் கேட்க மாட்டேன் என்கிறான், இப்படியே போனால் நான் சொல்லும் பெண்ணை கூட இவன் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான் போலிருக்கிறது என்று வருத்தப்பட்டு பேச ஆரம்பித்தார். சரி, நாளைக்கு உன் மகனை அழைத்து வாருங்கள், அவனிடம் நான் பேசுகிறேன் என்றேன். அதற்கு அந்த பெண்மணி, இல்லை சுவாமி, இப்போதே இவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று இடுப்பில் தூக்கி வைத்திருந்த தனது 5 வயது குழந்தையை இறக்கி என் முன்னே நிறுத்தினார். என்னால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. சாப்பாடு ஊட்டினால் அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன் என்கிறானாம். ஏபிசி எழுத சொன்னால் வெறும் பொம்மையாக போடுகிறானாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கே தாயாகிய தன் வார்த்தையை கேட்காதவன் வளர்ந்து பெரிய மனிதனானால் எப்படி நம் பேச்சை கேட்பான் என்கிற ரீதியில் அந்த பெண் ரொம்ப ரொம்ப எதிர்நோக்குடன் சிந்தித்ததன் விளைவுதான் இந்த புலம்பல். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், பிரச்சனையை பார்த்து அஞ்சுவதோடு நிறுத்திக் கொள்கிற ரகமில்லை இவர்கள். உண்மையிலேயே விவகாரத்தை பூதாகரமாக ஆக்கிவிடுவார்கள். மரத்திலிருந்து மரத்துக்கு தாவும் போது குரங்குக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் வந்தால் கூட போதும், குரங்கு அதை சும்மா விடாது, அதை சொரிந்து பெரிதாக்கி கடைசியில் பயங்கர ரணம் உண்டாகி அதனாலேயே செத்துப்போகிற குரங்குகளும் உண்டு. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அன்றுதான் அவர்களுக்கு திருமணம். முதல் நாள், முதல் இரவு, கணவன் மனைவி இருவர் மட்டுமே தனிமையில் இருக்கிறார்கள். திருமணத்துக்கு முன்பு செய்த தவறுகளை எல்லாம் பாவ மன்னிப்பு மாதிரி புது மனைவியிடம் சொல்லிவிட நினைத்தான் கணவன். கல்லூரி நாட்களில் நண்பர்களோடு சேர்ந்து நான் மது அருந்தியிருக்கிறேன், ஆனால் இன்றிலிருந்து, அவன் முழுதாக சொல்லி முடிப்பதற்குள்ளேயே புது மனைவி பதில் ஏதும் சொல்லாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே போய்விடுகிறாள். போயும் போயும் ஒரு குடிகாரனுக்கு என்னை கட்டி வைத்து விட்டீர்களே என்று அவள் உறவுக்காரர்களிடம் புலம்புகிறாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளை அவமானம் தாங்காமல் வீட்டை விட்டு மட்டுமல்ல ஊரை விட்டே ஓடிப்போகிறான். இதைவிட சிக்கலானவர்கள் வழியே போய் பிரச்சனைகளை மடியிலே இழுத்து விட்டுக் கொள்கிறவர்கள். அவர் ஓரளவு வசதி படைத்தவர், ஆனால் வியாபாரத்தில் ஏதோ நஷ்டம். தற்போது கொஞ்சம் நொடித்து விட்டார். ஒரு நாள் புனேயிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கும் ஒரு கிராமத்துக்கு போய்விட்டு மீண்டும் திரும்புவதற்காக காத்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த நபர், சுவாமி, என்னுடைய காரிலேயே புனேவுக்கு போகலாமே என்றார். நானும் சரி என்று அவரது காரில் ஏறிவிட்டேன். நண்பகல் வேலை என்பதால் ஒரே வெயில், புழுக்கம், சற்று காற்றாவது வரட்டமே என்று காரின் ஜன்னல் கதவுகளை இறக்கிவிட முனைந்தேன். ஏதோ நான் மின்சார கம்பியை தொடப்போனது மாதிரி இவர் எகிரி குதித்து, சுவாமி வேண்டாம் என்று என்னை தடுத்து விட்டார். இவரின் செயலுக்கு காரணம் புரிந்து கொள்ள முடியாததால் நான் அவரை ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர், இந்த கிராமம் முழுவதும் என் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், கார் ஜன்னல் கதவுகளை இறக்கிவிட்டு விட்டால் என் காரில் ஏசி இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும், அதனால் தயவு செய்து கிராமத்தை தாண்டும் வரை பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கார் கிராமத்தை கடக்கும் வரை அவரும் காற்றோட்டம் இல்லாமல் புழுக்கத்தில் அல்லாடி கொண்டு வந்தார். மேலே சொன்ன எந்த ரகத்திலும் சேராமல் பல சமயம் நமக்கு உண்மையான பிரச்சனைகளும் வரும். அது போன்ற சமயங்களில் 2 சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றன. ஒன்று, முரட்டுக்காளையின் கொம்புகளை நேருக்கு நேராக பிடித்து வீழ்த்துகிற மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொண்டு வீழ்த்தி விடலாம். அல்லது பிரச்சனை உங்களை வீழ்த்தி விடலாம். சரி, பிரச்சனையை வீழ்த்துவது எப்படி? இதற்கு பதில் சொல்லுவதற்கு முன் ஒரு சின்ன ஒப்பீடு. பிரச்சனையை எதிர்கொள்வது டேட்டிங் வைத்துக் கொள்ளுகிற மாதிரி. ஐயோ, சுவாமி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாரே என்று பதறாதீர்கள். டேட்டிங் என்பது என்ன? ஒரு இளம் பெண் அல்லது ஆணின் ரசனை, விருப்பு வெறுப்பு என்று சகலத்தையும் தெரிந்து கொள்ள ஓர் இளைஞன் அல்லது பெண் செய்யும் முயற்சிதானே டேட்டிங். பிரச்சனையை ஓர் இளம் பெண்ணாக நினைத்து கொண்டு அதோடு டேட்டிங் செய்யுங்கள். பிரச்சனையின் முழு பரிமாணம் அதை சமாளிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு விளங்கும். பிரச்சனையை நீங்கள் ஒரு தண்டனையாகவே நினைக்காதீர்கள். கஷ்டப்படுவீர்கள், சவாலாக நினைத்துக் கொள்ளுங்கள், உற்சாகம் அடைவீர்கள். பூனை என்ன விலை? குழந்தை பிறந்தால் என் தலைமுடியை காணிக்கையாக கொடுப்பதாக திருப்பதிக்கு வேண்டிக் கொண்டேன். கல்யாணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த நான் கருவுற்று சிக்கல் இல்லாமல் ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்து விட்டேன். திருப்பதி கிளம்ப நினைத்த சமயம் என் தங்கைக்கு திருமணம் கூடிவிட்டது. தங்கையின் திருமணத்தின் போது மொட்டை தலையுடன் இருந்தால் நன்றாக இருக்குமா? திருப்பதிக்கு சென்ற நான் மொட்டையடித்து கொள்ளாமல் உச்சந்தலையிலிருந்து கொஞ்சம் முடியை வெட்டி எடுத்து ஆண்டவனுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டேன். நான் செய்தது சரிதானா? இப்போது குற்ற உணர்வு என்னை வாட்டுகிறது. தோஷம் ஏதும் தாக்கிவிடாது இல்லையா? ஹைதராபாத்தில் என்னை சந்தித்த ஒரு பெண் என்னிடம் கேட்டாள் இதை. அப்போது எனக்கு இந்த கதைதான் நினைவுக்கு வந்தது. அவன் பெரிய செல்வந்தன், வியாபார விஷயமாக வெளிநாடு போனவன். கப்பலில் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறான். கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கிறது. திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது. கப்பலையே கவிழ்த்துவிடும் அளவுக்கு அலைகள் எழும்புகின்றன. சூறாவளி வீசுகிறது. ஆண்டவா, என்னை நீ பத்திரமாக கரை சேர்த்தால் என் பங்களாவை விற்று ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கிறேன் என்று பதட்டத்தோடு வேண்டிக் கொள்கிறான் செல்வந்தன். கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக புயல் சுத்தமாக ஓய்ந்து விடுகிறது. கடல் கொந்தளிப்பும் நின்று விடுகிறது. எந்தவித ஆட்டமும் இல்லாமல் கப்பல் சுகமாக பயணம் செய்து கரை சேர்கிறது. செல்வந்தன் இப்போது நினைக்கிறான், ச்சே, நமது பங்களாவை விற்று ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதாக அவசரப்பட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விட்டோமே, என்ன செய்யலாம்? ஊரை அடைந்த செல்வந்தன் தனது பங்களாவை விற்கப் போவதாக அறிவிக்கிறான். பணமுள்ளவர்கள் எல்லாம் அந்த பங்களாவை வாங்க போட்டி போட்டுக்கொண்டு வீட்டின் முன் குவிகிறார்கள். அப்போது செல்வந்தன் சொல்கிறான், என் பங்களாவின் விலை 1 ரூபாய். இதை கேட்டதும் கூடியிருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சி பிளஸ் ஆச்சரியம். கடல் பயணம் இவனை பைத்தியக்காரனாக்கிவிட்டதோ? அப்போது நமது செல்வந்தன் ஒரு நிபந்தனை விதிக்கிறான், என் பூனையை யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் என் பங்களாவையும் விற்பேன். பூனை என்ன விலை? 1 கோடி ரூபாய். பங்களாவை வாங்க வந்திருந்தவர்கள் குழம்பி போகிறார்கள். ஆனால் பங்களா நிச்சயம் 1 கோடி ரூபாய் பெருமானது என்பதால் வந்திருந்தவர்களில் ஒருவர் பங்களாவை 1 ரூபாய்க்கும் பூனையை 1 கோடி ரூபாய்க்கும் வாங்கிக் கொள்கிறார். பணத்தை வாங்கி கொண்ட நமது செல்வந்தன் ஒரு பிச்சைக்காரனுக்கு அந்த 1 ரூபாயை தானம் செய்துவிட்டு ஆண்டவனிடம் சொல்கிறான், கடவுளே, நான் உன்னிடம் வேண்டிக் கொண்டபடியே என் பிரார்த்தனையை சரியாக நிறைவேற்றிவிட்டேன். பங்களாவை விற்ற பணத்தை ஏழைக்கு தானம் செய்துவிட்டேன். அதை கொடு, இதை கொடு என்று ஆண்டவனா நம்மிடம் கேட்கிறான்? நாம் தாம் ஆண்டவனிடம் பிரார்த்தனை என்ற பெயரில் எனக்கு அதை கொடு, நான் உனக்கு இதை கொடுக்கிறேன் என்று சதா நச்சரித்து கொண்டிருக்கிறோம். நீ எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உன் உண்டியலில் 2000 ரூபாய் போடுகிறேன் என்று ஆண்டவனிடம் கமிஷன் பிசினஸ் பேசுகிறோம். பிரார்த்தனை சடங்குகள் இவற்றின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அவற்றில் போய் சிக்கிக் கொள்வதற்கு பெயர் வேண்டுதல் இல்லை. பிரார்த்தனை என்பது நம்மை நாமே முழுமையாக உணர்ந்து கொள்வதில்தான் இருக்கிறது. இயேசுநாதரின் வார்த்தைகளை இந்த கட்டத்தில் எண்ணி பார்ப்பது நமக்கு கொஞ்சம் தெளிவை உண்டாக்கக்கூடும். நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வஸ்திரமில்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஆகையால் நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், மிகவும் எளியவர்களான சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நம்மை ஆட்டி வைக்கும் சக்தி. கோபம் என்றால் என்ன? அது உங்களுக்கு எப்போதெல்லாம் வரும்? 2 நிமிடம் செலவிட்டு ஒரு சின்ன பேப்பரில் இந்த கேள்விக்கான பதிலை எழுதிவிட்டு பிறகு கட்டுரையை தொடர்ந்து கேளுங்கள். இதே கேள்வியை நான் லைஃப் ப்ரோக்ராம் அளிக்கப் போகும் இடங்களில் கேட்பேன். அப்போது வந்த பதில்கள் சிலவற்றை இப்போது கொடுக்கிறேன். குழந்தைகள் என் சொல் பேச்சை கேட்காவிட்டால் எனக்கு கோபம் வந்துவிடும். 4 பேர் எதிரில் யாராவது என்னை திட்டிவிட்டால் கோபம் பொத்துக்குண்டு வந்துவிடும். என்னுடைய குடும்பத்தினரை யாராவது குறைத்து பேசிவிட்டால் கோபம் வரும். கூட வேலை செய்பவர்கள் சொல்லுகிற வேலையை புரிந்து கொள்ளாமல் சொதப்பும் போது கோபம் வரும். இந்த பட்டியலுக்கு எல்லையே கிடையாது என்பதால் இதோடு இதை நிறுத்தி கொண்டு கோபம் என்றால் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு சிந்திக்கும் போது நம்மிடமிருந்து வெளிப்படும் எதிர்வினை, அதாவது ரியாக்ஷன் தான் கோபம். ஒருவன் நம்மை பார்த்து கழுதை என்று திட்டும்போது நாம் குரங்கு என்று பதிலுக்கு திட்டினால் அந்த செயல்தான் ரியாக்ஷன். நாம் ரியாக்ட் செய்யும் போது நம்மை ஆட்டி வைப்பது நமக்கு வெளியே இருக்கும் சக்தி. அதனாலேயே ரியாக்ஷன் என்ற வார்த்தையை இப்போது பெரிய கம்பெனிகளில் பயன்படுத்துவதில்லை. இப்போது இவர்கள் அதிகமாக உபயோகப்படுத்தும் வார்த்தை ப்ரோ ஆக்ஷன். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையே அப்படி என்ன வித்தியாசம்? இதை விளக்க வேண்டுமென்றால் ஒரு சின்ன கதை சொல்ல வேண்டும். ஜென் புத்தகத்தில் உள்ள கதை. சீன பேரரசின் தளபதி அவன். போர் ஒன்றிலே பெரும் வெற்றி பெற்றுவிட்டு அவன் தன் படை பரிவாரங்களோடு நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறான். வழியிலே ஒரு காடு. காட்டிலே ஒரு துறவி தவம் செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த தளபதி தன் பரிவாரங்களோடு அந்த துறவியின் முன் சென்று மிகவும் பணிவாக, சுவாமி, சொர்க்கத்துக்கு செல்லும் வழி எது, நரகத்துக்கு செல்லும் வழி எது என்று கேட்கிறான். கண்களை மூடி தவம் செய்து கொண்டிருந்த துறவி கண்களை திறக்கவில்லை. இந்த முறை தளபதி தனது கேள்வியை கொஞ்சம் சத்தமாக கேட்கிறான். துறவி இப்போதும் கண்களை திறக்கவில்லை. தளபதி காடே அதிரும்படி அந்த கேள்வியை சத்தமாக மூன்றாவது முறையாக கேட்கிறான். கண் விழித்த துறவி, முட்டாளே, உனக்கு அறிவில்லையா? ஏன் என் தவத்தை கலைத்தாய் என்று கரகரப்பான குரலில் கேட்க தளபதிக்கு கோபம் பிடித்து விடுகிறது. துறவியை வெட்டுவதற்கு உரையிலிருந்து அவன் தன் உடைவாளை உருவுகிறான். அப்போது துறவி சிரித்த முகத்துடன், நீ கேட்ட நரகத்துக்கான வழி இதுதான் என்கிறார். தளபதிக்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. உண்மை கண் விழிக்கிறது. உடனே கோபம் தணிகிறது. துறவி நம்மை முட்டாள் என்று சொன்னது திட்டுவதற்காக இல்லை, ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக என்று புரிகிறது. தளபதி தன் உடைவாளை உரைக்குள் போடுகிறான். அப்போது துறவி சொன்னார், இதுதான் சொர்க்கத்துக்கான வழி. தளபதியை துறவி, முட்டாளே, ஏன் எனது தவத்தை கலைத்தாய் என்று திட்டிய போது என் படைவீரர்களுக்கு எதிரில் துறவி திட்டிவிட்டாரே. துறவியின் தவத்தை கலைக்கும் அளவுக்கு நாம் அறிவில்லாமல் இருந்துவிட்டோமே. நாம் சிறுமை பட்டுவிட்டோமே. நம் மரியாதை போய்விட்டதே. இனி இவர்கள் நம்மை எப்படி மதிப்பார்கள் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டும் தாழ்த்தி கொண்டும் தளபதி சோகமாக இருந்த தருணத்தில் சிந்திக்காமல் உடைவாளை உருவியதற்கு பெயர்தான் ரியாக்ஷன். துறவி நம்மை முட்டாள் என்று சொன்னது அறிவில்லாதவன் என்று திட்டுவதற்காக இல்லை, நாம் கேட்ட கேள்விக்கான விடையை குறிப்பால் உணர்த்துவதற்காக. துறவி குறிப்பால் சொன்ன பதிலை நான் புரிந்து கொண்டேன். அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு மதிநுட்பம் எனக்கு இருக்கிறது என்று சிந்தித்து தெரிந்து தெளிந்து உடைவாளை அவன் உரைக்குள் போட்டதற்கு பெயர் ப்ரோ ஆக்ஷன். மற்றவர் மீது நாம் கோபப்படும் போது நாம் நிதானம் இழக்கிறோம். இரத்த குதிப்பு அதிகமாகிறது. கைகால் உதறுகிறது. ஆக எதிரி செய்த முதல் கட்ட தவறை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனைதான் கோபம். திருமணத்துக்கு முன் யோசியுங்கள். அது மனநோயாளிகளின் மருத்துவமனை. தயாள குணம் படைத்த செல்வந்தர் ஒருவர் தன் பிறந்த தினத்தை மருத்துவமனை நோயாளிகளுக்கு உணவளித்து கொண்டாடுவதற்காக ஒரு நாள் அங்கு வருகிறார். மருத்துவமனையின் ஊழியர்கள் அவரை உள்ளே அழைத்து கொண்டு போகிறார்கள். வழியில் மின் விசிறியின் மேலிருந்து ஒரு நோயாளி லைலா லைலா என்று கத்தியபடி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஒன்றுமில்லை, இவன் லைலா என்ற பெண்ணை உயிருக்குயிராய் காதலித்தான். அவள் இவனை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்டதால் மனநோயாளியாகி விட்டான் என்று அங்கிருந்த ஊழியர்கள் சொல்கிறார்கள். செல்வந்தர் அவனை தாண்டி கொண்டு வேறு ஒரு அறைக்கு போகிறார். அங்கேயும் ஒருவன் லைலா லைலா என்று அழுதபடி அங்கிருந்த மின்விசிறியில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறான். இவனுக்கென்ன? ஊழியர்கள் சொன்னார்கள், இவன்தான் அந்த லைலாவை கல்யாணம் செய்து கொண்டவன். நகைச்சுவைக்காக புனையப்பட்ட கதைதான் இது என்றாலும் இன்று சிலருடைய காதல், திருமண வாழ்க்கை ஏன் திருப்தி தரும் வகையில் இருப்பதில்லை என்பது ஆராயப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? முக்கியமாக திருமண வாழ்க்கை. இதற்கு மிக மிக அடிப்படையான காரணம் ஒன்று உண்டு. அதாவது, திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷம் வரும் என்று நினைக்கிறோம். அது தவறு. எப்படி? விளக்கு என்பது வெளிச்சம் கிடையாது. கட்டடங்கள் எல்லாமே வீடாகி விடாது. அலமாரியில் இருக்கும் புத்தகம் அறிவு என்று ஆகிவிடாது. மருந்தை பார்த்து கொண்டிருந்தாலே நோய் குணமாகிவிடாது. குடி வந்தால்தான் அது வீடு. புத்தகத்தை எடுத்து படித்தால்தான் அறிவு. மருந்தை குடித்தால்தான் நிவாரணம். அதுபோல்தான் திருமண வாழ்க்கை. பார்த்ததும் பிடிக்கிற ஒரு பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்து தன் அருகில் வைத்து கொண்டு விட்டாலே சந்தோஷம் வந்துவிடுவதில்லை. கணவனும் மனைவியும் வெவ்வேறு பாதைகளில் வெவ்வேறு விருப்பங்களுடன் இருந்தால் மனவாழ்க்கை வெற்றி பெறாது. ஒருத்தரை ஒருத்தர் தங்கள் வெற்றிக்கு அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஆனால் திருமணமும் சந்தோஷமும் ஒன்று என்று நினைத்து கல்யாணம் செய்து கொள்கிறவர்கள் திருமணத்தில் சந்தோஷத்தை தேடுகிறார்கள். எதிர்பார்த்த சந்தோஷம் அங்கு இல்லாத போது ஏமாந்து போகிறார்கள். திருமணம் என்பதும் விளக்கு மாதிரிதான். கணவனும் மனைவியும் சேர்ந்து அதை ஏற்றினால்தான் சந்தோஷம் என்ற வெளிச்சம் வரும். என்னை தேடி சில சமயம் காதல் வயப்பட்டவர்களும் வருவார்கள். சென்ற மாதம் என்னுடைய ஆசிரமத்துக்கு ஓர் இளைஞன் வந்தான். அவன் சொன்னான், சுவாமி, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். ஏன்? சுருக்கமாக கேட்டுவிட்டு அவனை பார்த்தேன். அவன் எதையும் மறைக்காமல் உண்மையை பேசினான். அவள் அழகு, படிப்பும் இருக்கிறது. அவளின் அப்பாவும் காரில் போகிற அளவுக்கு வசதியானவர். அவளை நான் கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு சுலபமாக சந்தோஷம் கிடைக்கும். அவன் தன்னுடைய காதலியையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வந்து ஆசிரமத்தின் வராந்தாவில் உட்கார வைத்திருந்தான். அவனது காதலியை உள்ளே அழைத்து வரச் சொன்னேன். அவளிடம் இதே கேள்வியை கேட்டேன், நீ ஏன் இவனை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய்? என் காதலர் நாகரீகமானவர், பண்புடையவர், நகைச்சுவை உணர்வும் நிறைய இருக்கிறது. கடுமையான சொந்த உழைப்பால் சீக்கிரத்திலேயே முன்னுக்கு வந்து விடுவார். ஆக மொத்தத்தில் அவரால் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். மேலோட்டமாக இந்த ஜோடியை யார் பார்த்தாலும் மேட் ஃபார் ஈச் அதர், பட்டம் கொடுத்து விடுவார்கள். ஆனால் எனக்கு மட்டும் இவர்கள் இதே மனநிலையில் திருமணம் செய்து கொண்டால் திருமண வாழ்க்கையில் முழுமையாக சந்தோஷம் அடைய மாட்டார்கள் என்று பட்டது. அவர்கள் இருவருக்கும் சொன்ன சில கருத்துக்களை உங்களிடமும் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு சந்தோஷத்தை பிச்சை போடு என்று காதலியிடம் கை நீட்டும் காதலனும், இல்லை, நீதான் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று காதலனிடம் கை நீட்டும் காதலியும் திருமணம் செய்து கொண்டால் என்ன நடக்கும்? சந்தோஷத்தை பிச்சை எடுக்கும் ஒரு பிச்சைக்காரனால் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு எப்படி சந்தோஷத்தை தானமாக கொடுக்க முடியும்? ஆகவே திருமண பந்தலுக்குள் அடியெடுத்து வைக்கும் மணமக்களே, உங்களை கைப்பிடிக்கப் போகிறவர் எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் என்று யோசிக்காதீர்கள். அவருக்கு நீங்கள் எப்படி சந்தோஷம் கொடுக்கப் போகிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சாதாரணமான ஒரு பொருளையே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பொருளை பரிசாக பெறுவதில் நமக்கு ஒரு மடங்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால், ஒரு பொருளை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுப்பதில் நமக்கு கிடைக்கும் சந்தோஷம் அதைவிட பல மடங்கு இல்லையா? ஈதுவக்கும் இன்பம் பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருப்பதை என்னைப் போல ஆங்கில மொழிபெயர்ப்பில் படிக்காமல் நேரடியாக தமிழிலேயே படிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள். அதனால் இது பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஆகவே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய அடுத்த பிரச்சினைக்கு போகிறேன்.
வால்யூம் 3 சந்திப்போம்.